ஹரே கிருஷ்ணா, பகவத்கீதை உண்ம உருவில் அத்தியாயம் 10, பூர்ணத்தின் வைபவம் 31. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பாவனா பவதாமஸ்மி ராமசஸ்திரம் பிரதமஹம், ஜாசசாம் மகரஷ்சாஸ்மி ஸ்ரோதசாமஸ்மி ஜானவீம். பாவனா பவதாமஸ்மி ராமசஸ்திராபிரதமஹம், ஜாசானாம் மகரஷ்சாஸ்மி ஸ்ரோதசாமஸ்மி ஜானவீம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியார் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெயம். தூய்மைப்படுத்துபவற்றில் நான் வாயு, ஆயுதம் தரித்தவர்களில் நான் ராமன், மீன்களிலே நான் மகர மீன், பாயும் நதிகளிலே நான் கங்கை. ஓம் அஜ்ஞானது மிரந்தஸ்ய ஜ்ஞானஞ்சன சலாகயா சக்ஷுரன் மிலிதம் மேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமகம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய கருணையால் அத்தியாயம் 10, பூர்வத்தின் வைபவம் 31 இருக்கின்றோம். பகவான் இங்கே பகவானுடைய வைபவங்களை பற்றி கூறுகின்றார். தூய்மைப்படுத்துபவற்றில் நான் வாயு என்று பகவான் அழைக்கின்றார். சாதாரணமாக துர்நாற்றம் எங்கெல்லாம் வருகின்றதோ அங்கே எப்பொழுது வாயு காற்று அடிக்கின்றதோ அப்போ துர்நாற்றம் எல்லாம் வந்து தூய்மைப்படுத்தப்பட்டு விடுகின்றது. எதனால் வீட்டில் சமைக்கிறோம், குறிப்பாக யாராவது மாமிஷ வகைகளை சமைத்தார்கள் என்றால் துர்நாற்றம் அதிகமாக வரும். அப்பொழுது வாயின் மூலமாக காற்றடிக்கும் பொழுது எல்லாவற்றையும் இந்த காற்று தூய்மைப்படுத்தப்படுகிறது, தூய்மைப்படுத்தி விடுகின்றது. பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார், தூய்மைப்படுத்துபவற்றில் நான் வாயு என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதற்கு பின் ஆயுதம் தரித்தவர்களில் நான் ராமன் என்று பகவான் இங்கே அழைக்கின்றார். ராமரும் முழுமுதற் கடவுள் புருஷோத்தமர், பூர்ண புருஷோத்தமர் என்று அழைக்கப்படுகின்றது. ராமருடைய சரித்திரங்கள் அழகாக வால்மீகி மகரிஷி இராமாயணம் அப்படிங்கிற கிரந்தத்தில் முழுக்க முழுக்க கொடுத்திருக்கின்றார். ராமருடைய ஆயுதம் மிகவும் சக்தி வாய்ந்தது. பகவான் ராமர் மிகவும் சக்தி பெற்றவர், பூர்ண புருஷோத்தமர் என்றும் அழைக்கப்படுகிறது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இங்கே கூறுகின்றார், ஆயுதம் தரித்தவர்களில் நான் ராமன் என்று பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். அதன் பின் மீன்களிலே நான் மகர மீன் என்று குறிப்பிடுகின்றார். இந்த மகர மீன் பார்த்தோம் அப்படின்னா சாதாரணமாக கடலினுடைய மேல் பகுதியில் இருக்காது. இந்த மகர மீன் எப்பொழுதும் கடலினுடைய ஆழமான பகுதியில் இருக்கும். ஏனென்றால் இந்த மகர மீன் என்பது மனித சமுதாயத்திற்கு மிகவும் அபாயகரமானது. அபாயகரமானது அப்படின்னா இந்த மகர மீன் மனிதர்களை தின்றுவிடும். அதனால தான் பகவான் வந்து இந்த கடலினுடைய ஆழமான பகுதியில் இருக்கும்படி படைத்திருக்கின்றார் என்று நான் நினைக்கின்றேன். இந்த மகர மீனுடைய திலிருந்து பலவிதமான சித்தாந்தங்களை சாஸ்திரங்கள் கொடுக்கின்றன. ஒரு சித்தாந்தம் என்ன அப்படின்னா, எப்படி இந்த மகர மீன் கடலினுடைய ஆழமான பகுதியில் வசிக்கின்றதோ அதுபோல ஒவ்வொரு கிருஷ்ண பக்தனும் சாதுக்களும் சாஸ்திரத்தை மிகவும் ஆழமாக சென்று படிக்க வேண்டும். எப்படி மாடு பசுமாடு வந்து சில பசுமாடுகளையும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மேம்புல் அப்படியே மெஞ்சிக்கிட்டே போகும், அதுபோல பக்தர்கள் ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்களை படிக்கும் பொழுது அப்படியே மேம்புல் மேஞ்சார் போல போகாமல் எப்படி இந்த மகர மீன் ஆழமான பகுதியில் வசிக்கின்றதோ அதுபோல சாஸ்திரங்களை நாம் படிக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்கின்றோம். அதற்கு பின் இந்த எப்படி இந்த மகர மீன் கடலினுடைய ஆழமான பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான அலைகளும் இருக்காது, அமைதியாக இருக்கும். கடலினுடைய ஆழப்பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா எப்படி அமைதியாகவும் சாந்தமாகவும் கடல் இருக்கின்றதோ அதுபோல எவன் ஒருவன் பக்தியில் ஆழமாக செல்கின்றானோ அவனுடைய ஹிருதயமும் மனமும் சாந்தமாக இருக்கும் என்ற சித்தாந்தத்தை நாம் புரிந்து கொள்கின்றோம். பகவான் அதற்கு பின் பாயும் நதிகளிலே நான் கங்கை என்று சொல்கின்றார். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு கங்கையினுடைய மகாத்மியத்தை பற்றி நாம் சுருக்கமாக வந்து பார்க்கலாம். நம்மளோட பாரத பூமி மிகவும் சிறப்பான ஒரு நாடு. ஏன் இந்தியாவுக்கு இவ்வளவு பெருமை என்று பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவதம் குறிப்பிடுகின்றது, இந்தியாவிலே பலவிதமான கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதா, சிந்து, காவேரி இது போன்ற பலவிதமான புண்ணிய நதிகள் ஓடுகின்றன. புண்ணிய நதிகள் ஓடுகின்றன. பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் இது போன்ற புராணங்களும் இந்தியாவில் இருக்கின்றன. இதனாலேயே பாரதத்திற்கு மிகவும் சிறப்பான நாடாக கருதப்படுகிறது. ஒருவேளை நமது இந்தியாவில் புனித நதிகளும் பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் போன்ற கிரந்தங்களும் நம்மளுடைய இந்தியாவில் இல்லை என்றால் நம்மளுடைய இந்தியாவிற்கு எந்த விதமான பெருமைகளும் இருக்கவே இருக்காது. அதனால் ஒரு மனிதன் இந்த புனித நதிகளையும் நம்மளுடைய சனாதன தர்மத்தையும் நம்மளுடைய கிரந்தத்தையும் ஒரு மனிதன் கண்டிப்பாக பாதுகாத்தே ஆக வேண்டும். எப்பொழுது இந்த புனித நதிகள் அழிந்து விடுகிறதோ அப்பொழுது இந்தியா அழிந்துவிடும். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையவே கிடையாது. கங்கை நதி பார்த்தோம் அப்படின்னா, பகவான் வாமனதேவர் ஒரு முறை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வாமனதேவராக அவதாரம் செய்து பலி மகாராஜருடைய யாகசாலைக்கு ஒரு குள்ள வடிவத்தில், ஒரு பிராமணனுடைய ரூபத்தில் சுந்தரமாக பகவான் செல்கின்றார். அப்பொழுது 3 அடி நிலம் கேட்கின்றார் பகவான் வாமனதேவ் பலி மகாராஜரிடம். அப்போ பல்லி மகாராஜர் ஒரு அசுரனாக இருந்த பொழுதிலும் பிராமணர்களுக்கு தானம் கொடுப்பது ஒரு மனிதனுடைய கடமை. அசுரனாக இருந்த பொழுதிலும் பலி மகாராஜர் வாமனதேவுக்கு நான் 3 அடி நிலம் கொடுக்கின்றேன் என்று ஒத்துக்கொள்கின்றார். அப்பொழுது பகவான் திருவிக்கிரம அவதாரமாக செய்து ஒரு திருவடியில் கீழே இருக்கின்ற எல்லா உலகத்தையும் அளந்து விடுகின்றார். மற்றொரு திருவடியில் மேலே இருக்கின்ற எல்லா உலகங்களையும் அளந்து விடுகின்றார். அப்பொழுது பகவான் திருவிக்கிரமருடைய திருவடியை பார்த்த பிரம்மதேவர், அடரே பகவானுடைய திருவடியாயிற்றே என்று பகவானுக்கு அவருடைய கமண்டலத்திலிருந்து எடுக்கின்ற நீரை அபிஷேகம் செய்ய, அந்த அபிஷேகம் சரணாமிர்தமாக வந்தது. கங்கை புனித நதியான கங்கை என்று அழைக்கப்படுகின்றது. அதனால தான் பகவானுடைய சரணாமிர்தமாக இருப்பதால் கங்கைக்கு மிக 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 சக்தி பெருமைகள் எல்லோமே. அதுக்கப்புறம் இன்னொரு விளக்கமும் கொடுக்கப்படுகின்றன. வாமனதேவர் திருவிக்கிரம அவதாரம் எடுக்கும் பொழுது இந்த உலகத்தை தாண்டி பகவானுடைய திருவடி சென்றது. அத்தல வித்தல சுத்தல தல்லாத்தல மகாத்தல ரசாத்தல பாத்தால என்ற 7 உலகங்கள் கீழே இருக்கின்றன. நாம் வசிப்பது பூர்லோகம், புவர்லோகம், ஸ்வர்லோகம், மகர்லோகம், ஜனலோக, தப்பலோகம் என்று 7, 14 உலகங்கள் கொண்டது இந்த ஒரு பந்து போல இருக்கின்றது. இந்த பந்துவை சுற்றி 7 விதமான திரைகள் இருக்கின்றன. இந்த இந்த 14 உலகத்தை சுற்றி 7 விதமான திரைகள் இருக்கின்றன. அந்த 7 விதமான திரைகளையும் தகர்த்திருந்துவிட்டு பகவானுடைய திருவடி வெளியிலே சென்றது. இந்த கங்கை இந்த உலகத்தை சேர்ந்தது அல்ல, திவ்யமான புனித நீர் கங்கை. அப்படி பகவான் இந்த 7, 14 உலகங்களையும் கடந்து, 7 திரைகளையும் கடந்து பகவான் திருவிக்கிரமருடையவும் பகவானுடைய திருவடி செல்லும் பொழுது அங்கே ஒரு ஓட்டை போல ஆனது. அந்த ஓட்டையிலிருந்து புனித நீர் உள்ளே வரும் பொழுது கங்கையாக மாறுகின்றது. அதுக்கப்புறம் ஸ்ரீமத் பாகவதத்தில் சில பிரபுபாதர் கொடுத்திருக்கின்றார், நாராயணர் ஒரு துறை கங்கையாக அவதாரம் செய்தார் என்றும் சொல்லப்படுகின்றது. விஸ்வஸ்ரீ விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் என்பவர் குறிப்பிட்டிருக்கின்றார். சாஸ்திரங்களின் அடிப்படையில் குறிப்பிட்டிருப்பதை சில பிரபுபாதர் உறுதி செய்கின்றார். இதுபோல இந்த 3 சேர்ந்ததுதான் கங்கை என்று அழைக்கப்படுகின்றது. கங்கை மிகவும் தூய்மையானது, எப்பொழுதும் அசுத்தம் அடைவது கிடையவே கிடையாது. ஒரு மனிதன் மலம் கழித்தாலும் ஜலம் கழித்தாலும் கங்கை நதிக்குள்ளரே அது எப்பொழுதும் தூய்மையாகவே கருதப்படுகின்றது. அதற்காண்டி யாரும் வந்து மலமும் ஜலமும் புனித நதிகளிலே இது போன்ற அசுத்தமான காரியங்களை கங்கையில் செய்யக்கூடாது. இருப்பினும் ஒரு மனிதன் அது அவ்வாறாக தவறுதலாக மலம் ஜலம் கழித்து இருந்தாலும் அந்த புனித நதியாகவே எப்பொழுதும் கங்கை கருதப்படுகின்றது. ஏனென்றால் பகவானுடைய திருவடியிலிருந்து வந்திருப்பதால், சரணாமிர்தமாக இருப்பதால் அந்த புனித நதிக்கு தூய்மைப்படுத்தும் சக்தி இருக்கின்றன. எவ்வாறு பகவானுடைய நாமம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, பகவானுடைய நாமம் எப்பொழுதும் தூய்மையாக இருக்குமோ அதுபோல கங்கை நதியும் எப்பொழுதுமே தூய்மையாக இருக்கின்றது. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இப்போ எங்கன்னா சாம்பாரை கீழே கொட்டிட்டோம், கொட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணோம், துணியை எடுத்து துடைப்போம். அப்படி துணியை எடுத்து துடைக்கும் பொழுது தரை சுத்தமாகிவிடும், துணி அசுத்தமாகிவிடும். அதுபோல நம்மளுடைய ஹிருதயம் அசுத்தமாக இருக்கிறது. அப்போ நம்மளுடைய பகவானுடைய நாமத்தை நம்ம சொல்லும் பொழுது நம்மளுடைய ஹிருதயமும் தூய்மை அடைகின்றது, பகவானுடைய நாமம் தூய்மையாகவே இருக்கின்றது. துணியை போல பகவானுடைய நாமம் அசுத்தமாகி விட்டது, அதுபோல வந்து அசுத்தம் அடைவது கிடையாது. அதுபோல கங்கை நதி எப்பொழுதும் தூய்மையாகவே இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்கின்றோம். அதற்கு பின் சங்கராச்சாரியார் போன்ற எல்லா சாதுக்களும் கங்கையினுடைய மகாத்மியத்தை பாடலாக பாடியிருக்கின்றனர். அதுக்கப்புறம் எல்லா சாதுக்களும் சப்த ரிஷிகளும் அவர்கள் எப்பொழுதும் கங்கையை அவர்களுடைய தலையிலே எப்பொழுதும் வைத்திருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் சொல்லுவதுண்டு, ஸ்ரீமத் பாகவதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, இந்த சாதுக்கள் சப்த ரிஷிகள் அவர்களுக்கு இப்போ கங்கையினுடைய மகாத்மியம் நன்றாக தெரியும். இது பகவான் விஷ்ணுவினுடைய திருவடியிலிருந்து வரக்கூடியது கங்கை. இதை விட சக்தி வாய்ந்தது இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. ஏனென்றால் பகவானுடைய திருவடிக்கு அவ்வளோ மகாத்மியம். பகவானுடைய யாரெல்லாம் வந்து பகவானுடைய அபிஷேகம் செய்து அதை உட்கொள்கிறார்களோ அவர்களுக்கு பலவிதமான நன்மைகள் இருக்கின்றன அப்படிங்கிறதை பற்றி இந்த சாதுக்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் அவர்கள் எப்பொழுதுமே வந்து புனித நதியான கங்கையை அவர்களுடைய தலையில் எப்பொழுதும் வைத்திருக்கின்றார்கள். அதற்கப்புறம் கங்கைக்கு பலவிதமான பெயர்கள் இருக்கின்றன. விஷ்ணுபதி என்றும் அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் ஜானவி, பகிரதி என்றும் கங்கைக்கு அழைக்கப்படுகிறது. பகிரதி பார்த்தோம் அப்படின்னா சில முறை கூறுவதுண்டு, பகிரதி பிராயத்தனம் என்று சொல்வார்கள். ஏன் அப்படின்றால் பகிரதன் மிகவும் கடினப்பட்டான் இந்த கங்கை நதியை அழைத்து வருவதற்கு. ஒரு முறை யாகங்கள் செய்யும் பொழுது இந்திரதேவன் கபிலாசிரமத்தில் இந்த குதிரையை எடுத்து போய் கட்டிவிடுவான். அப்பொழுது சத்திரியர்கள் எல்லோரும் குதிரையை தேடிக்கொண்டு செல்லும் பொழுது கபிலதேவருடைய ஆசிரமத்தில் இந்த குதிரை இருப்பதை பார்த்து இவரே திருடி கொண்டு வந்திருக்கின்றார் என்று நினைக்கும் பொழுது கபிலதேவர் தியானத்தில் இருந்த கபிலதேவர் கண் திறந்து பார்க்கும் பொழுது இவர்கள் எல்லோரும் வந்து சாம்பலாகி விடுவார்கள். அப்படியே எல்லோரும் சாம்பலாகி விடும் பொழுது பகிரதன் அவர்களுடைய பரம்பரை எல்லோரும் முயற்சி செய்து கங்கை நதியை கொண்டு வந்து அவர்களை தூய்மைப்படுத்துவதற்காக கங்கை நதியை ஒரு முறை பிராயத்தனம் செய்து அவர்கள் அழைத்து வந்தார்கள். அதனால் பகிரதன் என்றும் கங்கைக்கு அழைக்கப்படுகின்றன. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கங்கை நதியானது நம்ம முன்னாடியே சொன்னது போல வாமன தேவர் அவதாரம் செய்யும் பொழுது இந்த ஏழு திரைகளையும் நகர்ந்து பகவான் திவ்யமாக அந்த நதி வருகின்றது. இந்த 7-14 உலகத்தையும் கடந்து 7 திரைகளையும் கடந்து பகவான் வாமன தேவருடைய திருவிக்கிரமருடைய பாதம் செல்லும் பொழுது அதிலிருந்து வருகிறது நீர். அந்த நீரானது துருவலோகத்துக்கு செல்கின்றது. முதலில் துருவலோகத்துக்கு சென்று துருவலோகத்திலிருந்து ஏழு உலகங்களுக்கு துருவலோகத்திலிருந்து துருவலோகத்துக்கு கீழே இருக்கின்ற 7 லோகத்துக்கு வருகின்றது. அந்த 7 லோகத்திலிருந்து திவ்யமான விமானத்தின் மூலியமாக மவுண்ட் மேரு சுமேரு பர்வதம் அப்படின்னு என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு திவ்யமான ஆகாஷ விமானத்தின் மூலமாக கங்கை நதி வருகிறது. இப்பொழுதுதான் வந்து அறிவியல் விஞ்ஞானிகள் நாங்கள் விமானத்தை கண்டுபிடித்து விட்டோம் என்று சொல்கின்றார்கள். கோடிக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் இந்த விமானத்தை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அதுபோல வந்து துருவலோகத்திலிருந்து 7 லோகம், துருவலோகத்திலிருக்கு கீழே இருக்கின்ற 7 லோகத்துக்கு வருகின்றன. அந்த 7 லோகத்திலிருந்து விமானத்தின் ஆகாச விமானத்தின் மூலமாக சொர்க்கலோகங்கள் எல்லாவற்றுக்கும் வருகிறது. சொர்க்கலோகத்திலிருந்து சுமேரு பர்வத்தம் என்ற மலைக்கு வருகின்றன. சுமேரு பர்வத்திலிருந்து இமாலயமலையின் உடைய உச்சிக்கு வருகின்றன. இமாலயமலையிலிருந்து உச்சியிலிருந்து 4 பிரிகின்றது. ஹரித்வாரம் என்ற இடத்திற்கு வருகிறது. ஹரித்வாரத்திலிருந்து கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு இப்படி 4 பிரிந்து உலகம் முழுவதும் கங்கை பாய்கின்றது என்றதை ஸ்ரீமத் பாகவதம் உறுதி செய்கின்றன. அதுக்கப்புறம் கங்கையின் குளிப்பதனுடைய பலன்களை பார்த்தோம் அப்படின்னா கங்கை நதிக்கு எல்லாவற்றையும் சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதன் எவ்வளோதான் பாவம் வாழ்க்கையில் பண்ணி இருந்தாலும் அவன் கங்கை நதியில் ஸ்ரத்தையுடையும் பக்தியுடையும் ஒரு மனிதன் வந்து குளித்தான் அப்படின்னா அவன் முழுவதுமாக தூய்மை பெற்று விடுகின்றான். அதுக்கப்புறம் யார் ஒரு மனிதன் கங்கையில் தினந்தோறும் குளிக்கின்றார்களோ அவர்கள் உட்புறமும் வெளிப்புறமும் நன்றாக தூய்மையடைந்து விடுகின்றன. வெளிப்புறம் எப்படி தூய்மை அடைகின்றன, நம்மளோட சரீரம் தூய்மை அடைகின்றது. அதுக்கப்புறம் ஸ்ரீல பிரபுபாதர் குறிப்பிடுகின்றார், யாரொருவர் கங்கையில் தினந்தோறும் குளித்து வருகின்றார்களோ அவர்களுக்கு எந்த விதமான நோயும் வராது, நோய் எதிர்ப்பு சக்தி முழுவதுமாக அவர்களுக்கு கிடைக்கும் என்று ஸ்ரீல பிரபுபாதர் உறுதி செய்கின்றார். அதற்கு பின் யார் ஒருவர் கங்கையில் தினந்தோறும் குளித்து வருகின்றார்களோ அவர்களுடைய மனம் புத்தி எல்லாம் தூய்மையடைந்து இருக்கின்றது, அவர்கள் படிப்படியே பக்தியில் முன்னேறுவார்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து கங்கை நதி ஓரங்களிலே தங்கி இருக்கின்றார்களோ அவர்கள் சாதாரணமாகவே கிருஷ்ண பக்தியில் நாட்டமுள்ளவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் பகவான் பகவத்கீதையில் கூறுகின்றார், ஏஷாம் து வந்த கதம் பாபம் ஜனநாம் புண்ண கர்மணாம். எப்பொழுது ஒரு மனிதன் எல்லா விதமான பாவங்களையும் சென்றடைகிறதோ, எப்பொழுது நம்மளை விட்டு நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் சென்றடைகின்றதோ அப்போதான் வந்து நம்ம பக்தி பாதையை ஏற்க முடியும். யாரெல்லாம் வந்து பகவத் பக்தி கிருஷ்ண பக்தி செய்கிறார்களோ, கிருஷ்ண பக்தி ஏற்றுக்கொள்கின்றார்களோ, பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே, பகவானுடைய நாமத்தை சொல்கின்றார்களோ, கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்கிறார்களோ, அவர்கள் எல்லோருமே அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் சென்று விட்டது என்று பொருள். அதுபோல கங்கை நதி கரையில் யாரெல்லாம் வசிக்கின்றார்களோ அவர்கள் பாவங்கள் படிப்படியாக குறைந்து பக்தியில் முன்னேறுவார்கள் என்று சொல்லப்படுகின்றன. அதுக்கப்புறம் கங்கையில் குளித்தால் எவ்வளோ பலன் அப்படின்னா, ஒரு மனிதனை ராஜசூய யஜ்ஞை பண்ணால் எவ்வளோ பலன்கள் கிடைக்குமோ, ஒரு மனிதன் அஸ்வமேத யஜ்ஞம் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன், ஒரு மனிதன் கங்கை நீரில் பக்தியுடனும் ஸ்ரத்தையுடனும் குளிக்கும் பொழுது அவனுக்கு ராஜசூயை அஸ்வமேதங்கள் செய்தால் என்ன பலன்கள் கிடைக்குமோ அதே பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றன. அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா, ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் எல்லா மனிதர்களும், கங்கைக்கு கோடிக்கணக்கான மனிதர்கள், குறிப்பாக கும்பமேளா நடக்கின்ற சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா, கோடிக்கணக்கான மனிதர்கள் கங்கைக்கு சென்று புனித நீராடி வருவார்கள். ஏனென்றால் ஒரு மனிதன் கங்கையில் குளிக்கும் பொழுது அவன் முக்தி அடைந்து விடுகிறான் என்றும் கருதப்படுகிறது. அதனால் நாம் எப்போ பொழுதெல்லாம் கங்கையில் குளிப்பதற்கு வாய்ப்புகள் கிடைக்கின்றதோ அப்போ நாம் கண்டிப்பாக கங்கையில் குளித்து ஆக வேண்டும். ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு பார்த்தம் அப்படின்னா, நவதீப தாமத்தில் கங்கை அழகாக ஓடுகின்றன. அந்த கங்கையில் தினந்தோறும் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு புனித நீராடுவார் என்பதும் நாம் தெரிந்து கொள்கின்றோம். அப்படி நம்மளால் வந்து தினந்தோறும் கங்கைக்கு போக முடியவில்லை என்றால், நாம் குளிக்கின்ற இடத்தில் மூன்று முறை கங்கா 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 என்று கூறி நாம் ஸ்நானம் செய்யும் பொழுது, தினந்தோறும் குளிக்கும் பொழுது கங்கையில் குளித்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை நம்மாலேயும் வந்து நம்ம குளிக்கிற இடத்திலிருந்து கங்கா 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 என்று நாம் சொன்னால் அந்த பலன் கிடைக்கும் என்றும் கங்கா மகாத்மியம் குறிப்பிடுகின்றது. ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். ஜெகத்குருஷ்ல பிரபுபாதகி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.